தனியத்துக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, ரமலான் அடைந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றதற்காக பல வகையில் இபாதத்துகளும் நல்ல காரியங்களும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களுடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக பாவங்கள் என்றது ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வோட சம்பந்தப்படக்கூடிய பாவங்கள், ரெண்டாவது மனிதர்களோட சம்பந்தப்படக்கூடிய படைப்பினங்களோட சம்பந்தப்படக்கூடிய பாவங்கள். ரமலான்ல அல்லாஹு தாலாவிடத்தில் யார் மன்னிப்பை பெற இல்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நிறைய கேட்கிறோம். இந்த ரெண்டு வகையான பாவங்களுக்கும் ஒவ்வொரு மனிதரும் மன்னிப்பு பெற வேண்டும். அதிகமாக மஃபிரத்துக்காக துவா கேட்கிறோம். தராவியுடைய ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு பின்னாலேயும் துவா கேட்டோம். தனிப்பட்ட முறையில் மஃபிரத்துக்காக துவா கேட்கிறோம். இந்த அழுகை மூலமாக, இந்த தொழுகை மூலமாக, இந்த துவாக்கள் மூலமாக மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள் என்றால் அது முதல் வகையான பாவங்கள் தான், அல்லாஹ்வோட சம்பந்தப்படக்கூடிய பாவங்கள். நிறைய இடங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்கிறோம், செய்யக்கூடாதவைகளை செய்திருக்கிறோம், செய்ய வேண்டியவைகளை புறப்பாடு செஞ்சிருப்போம். அல்லாஹ்விடத்தில் ஒருவர் அழுது கை சேதப்பட்டு தௌபா செய்யறதுனால மன்னிக்கப்படக்கூடியது அந்த வகையான பாவங்கள் தான். ரெண்டாவது வகையான பாவங்களை பொறுத்தவரையில், மனிதர்களோட சம்பந்தப்பட்ட பாவங்களை பொறுத்தவரையில், இது வெறும் எங்களுடைய அழுகை, எங்களுடைய துஆக்கள், தௌபா, இதன் மூலமாக மன்னிக்கப்பட மாட்டாது. அதற்கு அல்லாஹு தாலா ஒரு மேலதிகமான நிபந்தனையை, கட்டுப்பாடை வச்சிருக்கிறார். அல்லாஹு தாலா யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை. கியாமத்துடைய நாளில் மனிதர்கள் எழுப்பப்படுவதை போல மிருகங்களும் எழுப்பப்படும், பறவைகளும் எழுப்பப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பறவைகள் மிருகங்களுக்கு இடையில அல்லாஹு தாலா பழிக்கு பழி வாங்க வைப்பார். ஒரு ஆடு இன்னொரு ஆட்டை குத்தி இருந்தால், குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுத்து இந்த ஆட்டை குத்திய ஆட்டை அல்லாஹ் குத்த வைப்பார். அதுக்கு பின்னால்தான் அவைகளுடைய முடிவு ஏற்படும். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹு தாலா அந்த படைப்பினங்களை மண்ணோட மண்ணாக ஆக்கி விடுவான். மிருகங்களை பொறுத்தவரையில் அதுக்கு நரகமும் இல்லை, சுவர்க்கமும் இல்லை. அப்படிப்பட்ட படைப்பினங்களுக்கு உலகத்திலேயும் எந்த கடமைகளும் இருக்கல்ல. அந்த படைப்பினங்களுக்கு கூட அல்லாஹு தாலா தன்னுடைய நியாயம், தன்னுடைய நீதியை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னா, உலகத்தில் யாருக்கு கடமைகள் இருந்ததோ, யாருக்காக உலகம் வேலை செஞ்சு கொண்டிருந்ததோ, யாருக்காக உலகத்தில் அல்லாஹு தாலா நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வச்சானோ, யாருக்காக சுவர்க்கம் நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் சும்மாட்டுடுவானா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா நியாயமானவன். மனிதர்களோட சம்பந்தப்படக்கூடிய தவறுகள், மனிதர்களோட சம்பந்தப்படக்கூடிய குறைபாடுகளை பொறுத்தவரையில அதை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற முதலாவது நிபந்தனை என்னண்டால், அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மன்னிக்க வேணும். அங்கிருந்தான் தௌபா ஆரம்பமாகும். அவர்கள் மன்னிக்கல்ல உலகத்தில், அவர்கள் மன்னிக்க இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டார். கியாமத்துடைய நாளில் மூன்று வகையான விசாரணைகள் இருக்கும். ஒன்று குஃப்ரு ஷிர்கோட சம்பந்தப்பட்ட விசாரணை, யாரு இணை வைக்கிறதுல அல்லாஹ்வை நிராகரிக்கிற செயல்களில் ஈடுபட்டாங்களோ அது சம்பந்தமான விசாரணை. இந்த விசாரணை மன்றத்தில் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பின் கதவு மூடப்பட்டிருக்கும், யாருக்கும் மன்னிப்பு கிடைக்க மாட்டாது. அல்லாஹு தஆலா யாரையும் மன்னிக்க மாட்டான் இந்த விஷயத்தில். ரெண்டாவது வகையான விசாரணை அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், கடமைகளில் குறைபாடு செஞ்சிருப்பான், தன்னுடைய நஃப்ஸுக்கு ஆசைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு மாறி செஞ்சிருப்பான், இந்த மாதிரி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகள், விஷயங்கள் சம்பந்தமான விசாரணைகள் அந்த நீதிமன்றத்தில் மன்னிப்புடைய கதவை அல்லாஹு தஆலா திறந்து வச்சிருப்பான். நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். மூணாவது விசாரணை, மூணாவது நீதிமன்றம் மக்களோட சம்பந்தப்பட்ட, மக்களுடைய உரிமைகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது சம்பந்தமான விசாரணை. இதுல மன்னிப்புடைய கதவு மூடப்பட்டிருக்கும், யாருக்கும் மன்னிப்பு கிடைக்க மாட்டாது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒருத்தர் மற்றவரை மன்னிப்பாங்களா என்று பார்த்தால், கியாமத்துடைய நாளில் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை மன்னிக்க மாட்டான், அங்க யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. முதல் ரெண்டு நீதிமன்றத்திலையும் தப்பி வந்தவர்கள் எத்தனையோ பேர்கள், முதல் ரெண்டு நீதிமன்றத்திலையும் தப்பி வந்தவர்கள் மூணாவது நீதிமன்றத்தில் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வாங்க. அதுல மாட்டிக்கொண்டு மிக பரிதாபமாக அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டி வரும். குஃபர்ல அவர்கள் குஃபர் சிறுக்கு செய்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஆனா மனிதர்களுடைய அந்த நீதிமன்றம், மனிதர்களோட ஹக்குகளோட சம்பந்தப்பட்ட அந்த நீதிமன்றத்துல வந்து மாட்டிக்கொள்வாங்க, அங்க மன்னிப்பு என்றது கிடைக்காது. அங்க ரப்பு மன்னிக்க மாட்டான், அங்க மன்னிக்க வேண்டியவர்கள் மனிதர்கள், மனிதர்கள் யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டாங்க. இப்பொழுது மாட்டிக்கொள்வாங்க, தண்டனை பெற வேண்டிய நிலைமை உண்டாகும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்களோட சம்பந்தப்படக்கூடிய ஹக்குகள் என்று வரும் பொழுது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று பொருள் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள், பொருள் பணம் சம்பந்தம் இல்லாத விடயங்கள்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயங்கள் செய்திருப்பான். பொருள் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் என்றா, உரிமை இல்லாம ஒருத்தர் இன்னொருத்தர் ஏசி இருப்பார், உரிமை இல்லாம இன்னொருத்தர் மீது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பார், அல்லது இன்னொரு மனிதனுடைய ஒரு குறைய அம்பலப்படுத்தி இருப்பார், மறைக்க வேண்டியது இவர் இன்னொருத்தர் சொல்லி இருப்பார். பொருள் இதெல்லாம் அநியாயங்கள், ஆனால் பொருளோட சம்பந்தப்பட்டவைகள் அல்ல. அல்லது இன்னொருவருடைய குறைகளை, அவர் விரும்பாத விஷயங்களை அவரை பற்றி இவர் பேசியிருப்பார், புறம் பேசுறது என்று சொல்றோம். இந்த மாதிரி பொருள் பணம் சம்பந்தப்படாத விடயங்கள்ல மனிதர்கள் மனிதர்களுக்கு அநியாயம் செய்திருப்பார்கள். இப்படியான பாவங்களை பொறுத்தவரையில் இதுக்கு தௌபா என்னது? இந்த பாவங்களுக்குரிய தௌபா வந்து வெறும் அல்லாவிடத்தில் கை செய்தப்பட்டு அழுகிறது மட்டும் இல்லை, இதுக்கு முதலாவது செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், பிறகு அவர்கள் மன்னிக்க வேணும், அப்பதான் அல்லாஹு தஆலா இந்த மனிதனை மன்னிப்பான். யாருக்கு ஏசினோமோ, யாருக்கு அடிச்சிருக்கிறோமோ உரிமை இல்லாம, அல்லது யாருடைய குறைய நாங்கள் பேசியிருக்கிறோமோ, இவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க வேணும், அவர்கள் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். சஹிஹான ஹதீஸ்கள்ல இந்த தவறுகளுக்கு இதை தவிர வேற எந்த ஒரு வழியும் சொல்லப்பட இல்லை. மன்னிப்பு கேட்க முடியாத நிலை இருந்தால், ஒருத்தருக்கு ஏசினோம் அடித்தோம், அல்லது ஒருவரை பற்றி குறைய பேசினோம், அவருடைய குறையை அம்பலப்படுத்தினோம், ஆனால் அவர் இப்பொழுது ஹயாத்தோடு இல்லை, மௌத்தாயிட்டார், அல்லது அவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியாது, அவரை தேடி கண்டுபிடிக்க இயலாது, அல்லது அவரிடத்தில் போய் இதை சொல்ல போனால் பிரச்சினை இன்னும் அதிகமாகிவிடும் என்ற நிலை இருக்கிறது, இப்படியான ஒரு நிர்பந்தமான நிலையாக இருந்தால் உலமாக்கள் சொல்றாங்க, இவர் இப்ப செய்ய வேண்டிய வேலை என்னான்டா, இவர் தனிப்பட்ட முறையில அந்த மனிதருக்கு, அந்த குறிப்பிட்ட நபருக்காக பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும், அதிகமாக அவருக்காக துவா செய்ய வேண்டும், வேறொரு வழி இல்லை. எங்களுக்கு எங்கட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கே நேரம் இல்லாம இருக்குது, மற்றவங்களோட விஷயங்கள்ல குறைபாடு செஞ்சிருந்தால் நாங்க இப்ப எவ்வளவு பேருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கறது, ஆனாலும் வேற வழி இல்லை, இப்படி செஞ்சிட்டோம் என்றால் இதுதான் வழி. இது பொருள் பணத்தோட சம்பந்தப்படாத பாவங்கள். இன்னொரு வகையான பாவம் இருக்குது, பொருள் பணத்தோட சம்பந்தப்படக்கூடிய தவறுகள் அநியாயங்கள் நடந்திருக்கும், இதை பொறுத்தவரையில இதற்குரிய தௌபா வந்து வெறும் அழுகையோ வெறும் தொழுகையோ வெறும் துவாவோ இல்லை. முதலாவது அவருடைய அந்த ஹக்க, அந்த பணத்தை, அந்த பொருளை உரிய ஆளுக்கு திருப்பி கொடுக்க வேணும். உரிய ஆளுக்கு திருப்பி கொடுக்க வேணும். அந்த ஹக்கு அவருக்கு போய் சேர்ந்தாதான் அதனுடைய அந்த பாவத்துக்குரிய தௌபாவுடைய வாசல் துறப்படும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தௌபா இல்லை. அந்த ஹக்கை திருப்பி கொடுக்க வேணும். அதிகமாக நடைமுறையில் ஒரு வழக்கம் இருக்கிறது, வாப்ப செஞ்ச வியாபாரம், வாப்புடைய வாப்பாட வஃபாத்துக்கு பின்னால திடீரென்று வாப்ப வஃபாத் ஆகிட்டாரு, மூத்த மகன் கையில் எடுக்கிறார், அவர் வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போறார், அவர் குடும்பத்துக்கு செலவழிக்கிறார். காலப்போக்கில் காலங்கள் செல்ல 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 வியாபாரம் அவருக்குரியதாகவே மாறிடுது. வாப்ப வஃபாத் ஆகிற நேரத்தில் அவருக்கு இன்னும் தம்பிமார் இருந்திருப்பாங்க, சகோதரிகள் இருந்திருப்பார்கள். காலப்போக்கில் அது அவருக்குரிய பிஸ்னஸ் ஆகவே மாறுது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னொருவருக்கு போக வேண்டிய ஹக்கு அவரை அறியாமலேயே அவருடைய பணத்தோடு வந்து சேருது. மீராஸ், அனந்தர சொத்துக்கள், அனந்தர சொத்து, அதுல பலருக்கும் பங்கு இருக்கிறது, ஒருவர் மட்டும் அதை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேணுதலாக அவர் வியாபாரம் செய்தாலும் சரி, அந்த வருமானம் அவருக்கு சுத்தமாக மாட்டாது. அவர் சாப்பிடுறது, குடும்பத்துக்கு சாப்பிட கொடுக்கிறது எல்லாம் நெருப்பத்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், நெருப்பத்தான் சாப்பிட கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது சும்மா ஹலாலாக மாட்டாது. இது நிறைய இபாதத்துகள் செஞ்சதுனால, நிறைய துவா கேட்டதுனால இதெல்லாம் ஹலாலாக மாட்டாது. இது முதலாவது செய்யணும். அவர் அந்த 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 அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், வாப்பாவுடைய சொத்துக்கள், அது முறையாக குர்ஆன் சொல்லக்கூடிய விதத்தில் அது பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பங்கு கொடுக்கப்பட வேண்டும். வாப்பா வஃபாத் ஆகிற நேரத்தில் மூத்த மகன் இருந்தார், அவருக்கு 40 வயசு, கடைசி மகன் இருக்கிறார், அவருக்கு 1 வயசு அல்லது 1 மாசம்தான் பிறந்து, இப்படி இருந்தாலும் அவருக்கு என்ன பங்கோ அதே பங்கு தான் இவருக்கு கிடைக்க வேணும். சமூகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க நிறைய வசதியோடு இருக்க வேண்டிய ஆட்கள், ஆனால் அவர்களுக்கு வரவேண்டிய அந்த சொத்துக்கள் கிடைக்காத காரணத்தினால இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அநியாயத்தை அவர்களுக்கு செஞ்சது வேற யாரும் இல்லை, சொந்த சகோதரர். வராசத்தை கொடுக்கல, சொந்த சகோதரர், சொந்த தாய். சில நேரங்கள்ல தாய் என்ன செய்யறாங்க, அதை சரியா பிரிக்கிறது இல்லை, அதை அப்படியே ஒரு மகனுக்கு கொடுத்துடுறாங்க, மூத்த மகனுக்கு கொடுத்துடுறாங்க, வீட்டை நீ எடுத்துக்கோ, கடையை நீ எடுத்துக்கோ, அல்லது இளைய மகனுக்கு கொடுத்துடுறான். கண்ணியமான சகோதரர்களே, இதுக்கெல்லாம் வெறும் தௌபா செய்யறதுனால அல்லது கை செய்தப்பட்டு அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்கறதுனால இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட மாட்டாது. இது திருப்பி கொடுத்தாக வேணும், வேற வழி இல்லை, திருப்பி கொடுத்தாக வேணும். ஒவ்வொருவரும் யோசிக்க வேணும், நான் குடியிருக்கிற வீடு எனக்கு எப்படி வந்தது. நாங்கள் எல்லாரும் ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பார்க்க வேணும், என் வீடு எனக்கு எப்படி வந்தது, அது எங்களோட பரம்பரை வீடா, பரம்பரை வீடா என்ன முறையாகத்தான் எனக்கு வந்திருக்குதா, அல்லது நான் வாங்கின வீடாக இருந்தால் அந்த பணம் எனக்கு எப்படி வந்தது, நான் செய்யக்கூடிய இந்த வியாபாரம், வியாபாரத்துடைய அந்த இடம், இது எனக்கு எப்படி வந்தது, இந்த நான் ஓடக்கூடிய இந்த வாகனம் எனக்கு எப்படி வந்தது, எனக்கு சுத்தமா இல்லையா. இன்னொருவருடைய ஹக்கு அதுல கலந்திருந்தால் அதற்குரிய தௌபா அதை திருப்பி கொடுக்க வேணும். அதை திருப்பி கொடுக்காம எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கடன்கள் இருக்கிறது, நான் சில உதாரணங்களை மட்டும் சொல்றேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் இருக்கலாம். நாங்கள் எல்லாரும் அதை ஒவ்வொருத்தரும் தண்ட வாழ்க்கையை யோசனை பண்ணி பார்க்கவே, ஒரு கடன் எடுத்திருந்தால் அது திருப்பி கட்டாயமாக கொடுக்கப்பட வேணும். சில ஆட்கள் கடன் எடுக்க வந்தாலே கடன் எடுத்தாலே அவங்க திருப்பி கொடுக்கிற வழக்கம் ஒன்று இல்லை. கடன் எடுக்கிற நேரத்தில் மிச்சம் பணிவாக எடுப்பாங்க, திருப்பி கொடுக்கறது இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, கடன் எடுக்கிற நேரத்தில் யார் திருப்பி கொடுக்கிற நீயத்தோடு எடுப்பாங்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய கடனை நிறைவேற்றி வைப்பார். கடன் எடுக்கிற நேரத்தில் ஒருத்தருடைய நீய திருப்பி கொடுக்கிறது இல்லை, அவர் எடுத்தது கடன் அல்ல, அவர் களவெடுத்தார், அவர் அபகரிக்கிறார் பணத்தை. கடன் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, அது திருப்பி கொடுக்கப்பட வேணும். சிலாக்கள் கடன் எடுப்பாங்க, கடன் எடுத்து போட்டு மிச்சம் பக்குவமாக வந்து உரிய டேட்டுக்கு அல்லது ரெண்டு நாள் பிந்தி முக்காவாசக்கும் தருவாங்க, அரவாசி கடனை திருப்பி கொடுக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்னண்டா, திருப்பி கொடுக்கல சொல்லுவாங்க, கொஞ்சம் பேலன்ஸும் கொஞ்சம் பிந்தி தாருன்னு. ஆனால் அந்த பேலன்ஸ் வரவே வராது, அந்த அரவாசி அந்த முக்காவாசி திரும்ப வராது. நாங்கள் நினைக்கக்கூடாது கடன் எடுத்து மிச்ச காலமாச்சு, இப்போ 40 வருஷமாச்சு, அவர் மன்னிச்சிருப்பாரு மறந்திருப்பாரு என்று நாங்கள் நினைக்கிறதுனால அது மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் மனிதர்கள் மறக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் மறப்பதில்லை. வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். தராவீஹுடைய கடைசி இந்த சலாத்தில் ஓதப்பட்டது. அல்லாஹு தஆலா மறக்க கூடியவர் என்று யாரும் நீங்க நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் ஒன்றே மறக்கிறது இல்லை. மனிதர்கள் வேணுமாக இருந்தால் மறந்திருக்கலாம். நாங்க நினைக்கிறோம் என்னடா மிச்சகாலமாச்சு அந்த கடன் எடுத்து, அதனால அவருக்கும் இப்ப நிறைய வசதி வந்துட்டு, நான் எடுத்த அந்த 100 ரூபா, நான் எடுத்த 1000 ரூபா என்ன பெரிய கணக்கு அவருக்கு. இப்ப அந்த இந்த நேரத்தில் அவருக்கு பெரிய கணக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கியாமத்துடைய நாள் அவருக்கு அது தேவைப்படும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரும் அந்த இடத்துல அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கடன்கள் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அது எந்த காலத்தில் எடுத்த கடனாக இருந்தாலும் சரி. எத்தனையோ பேருடைய கடன் இருக்குது, மதரசாக்களுக்கு ஸ்கூலுக்கு இருக்குது, மகனை படிக்க வச்சாரு, மகன் படிச்சு இப்ப அவர் பெரிய ஆளாகி அவர் எங்கெங்கயோ போயிட்டாரு, ஆனா இவருக்கு இன்னும் அரியஸ் இருக்குது, ஸ்கூலு கட்ட வேண்டிய அரியஸ் இருக்குது எத்தனையோ மாசத்துல. இதெல்லாம் சும்மா மன்னிக்கப்படுமா? இதெல்லாம் இந்த தௌபாவினால மன்னிக்கப்படுறது இல்ல. அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க, அவர்கள்ட்ட திருப்பி கொடுக்க வேணும், கொடுக்க முடியலையா, அவங்க மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். உலகத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்டாதான். பழைய சிம் உடைய பேலன்ஸ் இருக்குது எத்தனையோ பேருக்கு, எரியஸ் இருக்குது, முந்தி பாவிச்ச சிம் நல்லா பாவிச்சார், உடைச்சு போட்டு சும்மா இருந்தாரு. இந்த கடனை யார் கட்டுறது? முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை இதுல. முஸ்லீம்களுக்கு தான் திருப்பி கொடுக்க வேணும், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தேவையில்லை, கம்பெனிகளுக்கு தேவையில்லை, அப்படி ஒன்றும் இல்லை. மனிதர்களோட சம்பந்தப்படக்கூடிய எந்த ஹக்குகளா இருந்தாலும் சரி, அது திருப்பி ஒப்படைக்கப்பட வேணும். அதுக்கு பின்னால்தான் அதுக்கு தௌபா, இல்லாட்டி அது அது மன்னிக்கப்பட மாட்டாது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் கஃபூரு ரஹீம் தான், ஆனா அந்த கஃபூரு ரஹீம் தான் இந்த நிபந்தனையை வச்சிருக்கிறார். நீங்க அங்க மன்னிப்பு பெற்றுட்டு வாங்க, உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, எத்தனையோ பேர்கள் கூலிக்கு பெற்ற வீடுகள், கூலிக்கு எடுத்த கடைகள், அதை ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறாங்க, சொந்தமாக கொண்டாங்க, எடுத்தது கூலிக்கு, அது அப்படியே சொந்தமாகிட்டு. இந்த கடையில் எடுத்துக்கொண்டு எவ்வளோ பக்குவமாக பிஸ்னஸ் பண்ணினாலும் அவர்களுக்கு அதில் பரக்கத்து வரவும் மாட்டாது, அவர்களுக்கு அது சுத்தமாகவும் மாட்டாது. பலவந்தப்படுத்தி யாருடைய சொத்துக்களையும் எடுக்க இயலாது. லா யஹில்லு மாலு இம்ரின் முஸ்லிம் இல்லா பிதீபின் மின் கல்வி. ஒரு முஸ்லிமுக்கு சொந்தமான எந்த ஒரு சிறிய சொத்தாக இருந்தாலும் சரி, சிறிய ஒரு பணமாக இருந்தாலும் சரி, அவருடைய பூர்த்தியான மன திருப்தி இல்லாமல் இன்னொருவருக்கு அது ஹலால் ஆக மாட்டாது. உலகமே சேர்ந்து சட்டம் சொல்லுது இது உங்களுக்கு தான் சொந்தம் என்று, ஆனா ஹக்கீகத்தில் அவருக்கு இல்லை என்றால் இல்லதான், சொந்தமாக மாட்டாது. எத்தனை வருஷம் கூலிக்கு வச்சிருந்தாலும் சரி, 100 வருஷம் கூலிக்கு அவர் இருந்தாலும் சரி, அது அவருக்கு சொந்தமாக மாட்டாது, அது அவர் பிடிச்சு கொள்ள இயலாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒருவர் ஒரு ஒரு சான் நிலத்தை அநியாயமாக அபகரிச்சு கொள்றார், இன்னொரு ஆளுக்கு போக வேண்டியது ஒரு சான் நிலம். ஒரு சான் என்றது ஒரு 9 அல்லது 8 இன்ச்சஸ் 8 inch. இவ்வளவு அந்த அளவுக்கு சிறிய ஒரு பகுதியை ஒருவர் அநியாயமாக குடிச்சு கொள்றார் என்றால், கியாமத்துடைய நாள்ல ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா 7 பூமிகளுக்குள்ள அவர்களை சுழிவாங்க வைத்து, ஹுசிஃப பிஹி யௌமல் கியாமா இலா சப்இ அரதீன், 7 பூமிகளுக்குள்ள அல்லாஹு தஆலா அவர்களை சுழிவாங்கி வாங்கி வாங்கி அவர்களை வேதனை செய்வான். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா அந்த பூமியை, அந்த அவர் அபகரித்த அந்த பூமியை 7 பூமி வரைக்கும் உள்ள அந்த பகுதியை அப்படியே எடுத்து மாலையாக அவருடைய கழுத்தில் போட்டுடுவான். எவ்வளவு பயங்கரமான வேதனையாக இருக்கும். ஒரு வெறும் ஒரு 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 சான் நிலத்தை அபகரிச்சதுக்கே இதேண்டா, உரிமை இல்லாம ஒரு பெரிய வீட்டை, ஒரு பெரிய கடையை அபகரித்து கொண்டிருந்த ஒரு ஆளுடைய நிலைமை என்ன ஆகும்? கண்ணியமான சகோதரர்களே, யாருடைய ஹக்குகளும் எங்கட சொத்துக்களோட செல்வங்களோட சேரக்கூடாது. 2-3 பேர்கள் சேர்ந்து வியாபாரம் செய்யறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. தனியாக வியாபாரம் செய்யறதை விடவும் பார்ட்னர்ஸ், பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் சேர்ந்து வியாபாரம் செய்வது அது மிக வரவேற்கத்தக்கது. 2 பேரும் சேர்ந்து வியாபாரத்தை செய்யலாம், அல்லது ஒருவர் செய்தார், ஒருவருடைய பணம், ஏதோ ஒரு வகையில 2 பேரும் சேர்கிறார்கள். இந்த கூட்டு பங்காண்மை, கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்வது மார்க்கத்தில் மிக விரும்பத்தக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேர்கள் சேர்ந்து வியாபாரம் செய்யறாங்க, ஒருத்தர் மற்றவருக்கு எதையும் மறைக்கல்ல, எதையும் மறைக்காம உண்மையை பேசி வியாபாரம் செய்வார்கள் என்றிருந்தால், அல்லாஹு தஆலா அந்த வியாபாரத்தில் பரக்கத்தை இறக்குவான், பரக்கத்தை ஏற்படுத்துவான். பூரிக்க ஃபீ பைஹிமா, அல்லாஹ் பரக்கத் செய்வான். 2 பேர்ல ஒருத்தர் மற்றவருக்கு மோசடி செய்தால் அல்லது பொய் சொல்லி மறைத்தால், நுஸிஅத்தில் பரக்கத்து மின் பைனிஹிமா, அவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரத்திலிருந்து பரக்கத் பிடுங்கப்பட்டு விடும். அடியோடு அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்துடுவான். கண்ணியமான சகோதரர்களே, கூட்டாக சேர்ந்து மாஷா அல்லாஹ் கூட்டாளியும் கூட்டாளியும் நானாவும் தம்பியும் சேர்ந்து பல அடிப்படையில் வியாபாரங்கள் செய்கிறோம், நல்ல விஷயம். ஆனால் கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்கிறதாக இருந்தால் அதில் முதலாவது நிபந்தனை என்னண்டா, வரக்கூடிய வருமானத்தில் யாருக்கு எத்தனை வீதம் என்றது ஆரம்பத்தில் முதல் நாளே முடிவு செய்யப்பட வேண்டும். இது முடிவு செய்யாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை. கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்கிறதா இருந்தால் கூட்டு சேர்ற நேரத்திலேயே 2 பேருக்கும் இடையில ஒப்பந்தம் நடக்க வேணும், பேச்சுவார்த்தை நடக்க வேணும். வரக்கூடிய லாபத்தில் வருமானத்தில் யாருக்கு எத்தனை வீதம், அது மாதாந்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு சில மாதங்களுக்கு ஒரு தடவையாக இருக்கலாம், அல்லது வருடாந்தமாக இருக்கலாம், யாருக்கு எவ்வளவு எவ்வளவுண்டா விகிதாசாரப்படி. நிறைய பேர் பிசினஸ் செய்கிறாங்க, என்னண்டா உங்களோட தேவைக்கு நீங்கள் எடுத்துகிட்டே போங்க, என்ற தேவைக்கு நான் எடுப்பேன். இவருடைய வீட்டு தேவைக்கு மாதிரி இவர் எடுத்துட்டு போறார், அவருடைய வீட்டு தேவைக்கு மாதிரி அவர் எடுத்துட்டு போறாரு. ஒரு ஆளுடைய வீடு பெருசாகி கொண்டே போகுது, கட்டி கொண்டே போறாரு, மான்மார்கள் நினைச்ச மாதிரி செலவழிச்சு கொண்டே போறாங்க. இவருக்கு பாவம் மால்மார் தான் இருக்கிறாங்க, இவர் இருந்த மாதிரி மிச்சம் மிச்சம் சிக்கனமாக எடுக்கிறாரு, சிக்கனமாக செஞ்சு கொண்டு போறாரு. கண்ணியமான சகோதரர்களே, ஒருத்தர் நெருப்பை தின்று கொண்டு போறார், இவர் ஒன்றும் பேசுறாரு இல்ல என்றதுனால நினைக்க கூடாது எல்லாம் ஹலால் என்று அனுமதி தந்திருக்கிறார் என்று நினைக்க கூடாது. இங்க பேசாதவங்க, பேச முடியாம இருந்தவங்க எல்லாம் பேசுற நாள் ஒன்று வரும், அங்க விடமாட்டாங்க, அங்க அவர்களுடைய பிடி மிக பயங்கரமாக இருக்கும். ஒருத்தர் எல்லாத்தையும் எழுதுறார், பாவம் அவர் எல்லாத்தையும், ஒரு நாளைக்கு நான் 200 ரூபாய் எடுத்தேன், 1000 எடுத்தேன், 2000 எடுத்தேன், 5000 எடுத்தேன், என் பில் இவ்வளவு வந்துச்சு எடுத்தேன், அதெல்லாம் எழுதுறாரு. மற்றவர் நானாவை பார்த்தா ஒன்றும் எழுதுறார் இல்லை, அவரோட பாட்டில் எடுத்துகிட்டு போகிறார், அவர் ஒன்றே மார்க் பண்ணுறது இல்லை. நெருப்ப இப்படி வியாபாரம் செய்யறதுனால பரக்கத்து வரமாட்டாது. இப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் முதலாவது தௌபா செய்ய வேண்டியிருக்கு. சிலர் வியாபாரங்களுக்கு பணம் எடுக்கிறாங்க, 10 லட்சம் தாங்க, 5 லட்சம் தாங்க, அவசரத்துக்கு பணம் எடுக்கிறாங்க, லாபம் தாரோம் என்ற பெயரில் இப்படி பணம் எடுத்தாலும் பணம் எடுக்கிற நேரத்திலேயே எடுக்கிறவருக்கு முடிவு இருக்க வேணும். நான் எடுக்கக்கூடிய, எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில், எனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் இவருக்கு 100க்கு இத்தனை வீதம் நான் கொடுப்பேன். அப்படி இல்ல, சிலர் எடுக்கிறாங்க 10 லட்சம் தாங்க, 1 லட்சத்துக்கு ஒரு 5000 படி நான் உங்களுக்கு தாரேன், 4000 படி தாரேன். சுத்தமான வட்டி இது, இது வியாபாரம் இல்ல. நிறைய பஜார்கள் இப்படி செய்யறாங்க, நிறைய பேர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, இருக்கிற காசு எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற ஒரு 5-10 லட்சம் வச்சுட்டு இருக்கிறது, யாருக்காவது கொடுக்குற எவ்வளவு சரி பார்த்துட்டாங்க. கண்ணியமான சகோதரிகளே, இந்த முறைக்கு எடுப்பாங்க கொடுப்பாங்க என்றா இது வட்டி தொழில், இது சுத்தமான வட்டி. இந்த வட்டி தான் ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு, இது சுத்தமான வட்டி. வியாபாரம் என்று சொன்னால் லாபம் நஷ்டம் ரெண்டிலையும் பங்கெடுக்க வேணும், அதாவது வருமானம் எவ்வளவு வருதோ அதுல இத்தனை வீதம், அது 2 வீதமா இருக்கலாம், 5 வீதமா இருக்கலாம், 10 வீதமா இருக்கலாம், எனக்கு தாங்க அல்லது நான் உங்களுக்கு தருவேன். இந்த முறையில் நடந்தா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லையா சாப்பிடுறதை நிறுத்த. கண்ணியமான சகோதரிகளே, ரமதான்ல இந்த மாதிரியான நிறைய பாவங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் நாங்க அல்லாஹ்விடத்துல பரிசுத்தத்தை பெற்று பாவ மன்னிப்பை பெற வேணும். அதற்குரிய வழி என்னன்னா ஹக்குகளை திருப்பி கொடுக்க வேணும். குர்ஆன்ல ரமதானுடைய நோன்பை பத்தி பேசக்கூடிய ஒரு ஆயத்து இருக்குது, சில ஆயத்துக்கள் நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க. சூரா பக்ராவுல ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதெல்லாம் ரமதானை பத்தி பேசக்கூடிய ஆயத்து. அதுக்கு பின்னாலேயும் தொடர்ச்சியாக ரமதானுடைய சட்டம், ரமதானுடைய அந்த ஆயத்து முடிஞ்சதோட அடுத்த ஆயத்து எப்படி ஆரம்பிக்குது என்றால், வலா தக்குலு அம்வாலகும் பைனகும் பில் பாத்தில், நீங்கள் மற்றவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக தவறான வழியில் சாப்பிட வேண்டாம். ரமதான பத்தி நோம்ப பத்தி பேசிட்டு அடுத்த ஆயத்தல்ல ஆரம்பிக்கிறான், மக்களுடைய சொத்துக்களை சாப்பிடுறத பத்தி அல்லாஹ்வுதால அந்த ஆயத்துல பேசி இருக்கிறான். உலமாக்கள் சொல்றாங்க ஏன் இது சொல்லப்பட்டிருக்குது, ரமதான்ல ஒவ்வொருவரும் இந்த பாவத்துக்குரிய தௌபாவை அடைய வேண்டும். சில நேரங்கள் ஒரு காலத்துல வேலை செஞ்ச இடங்கள்ல களவு செஞ்சிருக்கலாம், அது பணத்தை கொஞ்சம் எடுத்திருக்கலாம், 100 ரூபா 1000 ரூபா எடுத்திருக்கலாம், முதலாளிக்கு தெரியாம, பார்ட்னருக்கு தெரியாம, புஸ்ஸுக்கு தெரியாம. சில நேரங்கள்ல வெளிநாட்டுல வேலை செஞ்ச காலத்துல ஒருத்தர் அப்படியான தவறுகளை செஞ்சிருப்பார், ஊருக்கு வார நேரத்துல ஒரு பொருளை எடுத்திருப்பாரு, பணத்தை எடுத்திருப்பாரு, தெரியாம எடுத்திருப்பாரு. கண்ணியமான சகோதரிகள், அதுக்கு என்ன தௌபா? இப்ப சிலர் சும்மா முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆஜி நாங்க ஜாஹிலியா காலத்துல எப்படி எப்படியோ இருந்தோம், என்னென்னமோ செஞ்சோம் என்று. இவர் ஜாஹிலியத்து பேசுறதுனால அது ஜாஹிலியத்தில், இவர் இஸ்லாத்துக்கு வர முந்தி செஞ்சிருந்தா வேற செய்தி, இஸ்லாத்துல பிறந்தாரு, இஸ்லாத்துல இருந்தாரு, ஏதோ பள்ளிக்கு பள்ளியோட சம்பந்தம், தீனோட சம்பந்தம் வருவதற்கு முன்னா உள்ள காலத்தை இவரே ஜாஹிலியத்து முடிவு செஞ்சு அதற்குரிய மன்னிப்பு கிடைச்சது மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார். அது ஜாஹிலியத்தில், நாங்க ஜாஹிலியத்து பேர் வச்சதுக்கு அதெல்லாம் மன்னிக்கப்படுறது இல்ல, அதெல்லாம் திருப்பி கொடுக்கப்பட வேணும். அது 100 ரூபாய் இல்ல, 50 ரூபாய் இல்ல, 10 ரூபாய் கலவு எடுத்திருந்தாலும் சரி, அது 50 வருஷத்துக்கு முன்னால் நான் செஞ்சது என்றதுனால மன்னிக்கப்பட்டு விட்டது என்றது இல்ல, அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேணும். சில நேரங்கள்ல தவறு செஞ்சிருப்பாரு பல வருஷங்களுக்கு முன்னால, இப்ப போய் எப்படி சொல்றது, இப்ப நானே பெரிய ஆளாகிட்டேன், இப்ப எனக்கு நான் எவ்வளவு சம்பாதிச்சுட்டேன், நான் இப்ப போய் எப்படி சொல்றது, அவர் எந்த முகத்தோட நான் பேசி சொல்றது, இப்ப அவர் எனக்கு சொந்தக்காரர் ஆகிட்டாரு. கண்ணியமான சகோதரிகளே, இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஹக்குகளை திருப்பி கொடுக்கிறது சம்பந்தமாக அவருக்கு தெரியப்படுத்தணும் என்றது கட்டாயம் இல்லை. அந்த தொகை, அந்த அந்த பொருள் அவருக்கு ஏதோ ஒரு வழியில போய் சேர்ந்துட்டா சார் சொல்ல தேவையில்லை. ஒருத்தட்டு இருந்து 1000 ரூபாய் எடுத்திருந்தார், 100 ரூபாய் எடுத்திருக்கிறாரு, மெதுவா என்ன செஞ்சார், அவருடைய போன் பில்ல கட்டி போட்டாரு, 100 ரூபாய் கட்டிட்டாரு, அல்லது அவருடைய அக்கௌண்ட்ல கொண்டு போய் அந்த தொகையை போட்டாரு. சரி, அவருக்கு தெரிய வேணும் என்றதில்லை, ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் அவர்களுக்கு போய் சேர வேணும். சில நேரங்களில் களவெடுத்திருப்பாரு, பணத்தை இப்படி தவறாக எடுத்திருப்பாரு, பொருளை எடுத்திருப்பாரு, இப்ப அவர் வஃபாத் ஆகிட்டார், யாருக்கு கொடுக்க வேணுமோ அவர் வஃபாத் ஆகிட்டார், இப்ப என்ன செய்யறது சொல்றாங்க, இப்ப வாரிசுகள் யாரு என்றதை தேடி அவர்களுக்கு கொண்டு போய் அதை ஒப்படைக்க வேணும், வாரிசுக்கு ஒப்படைக்கணும். வாரிசுகளும் எங்க இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது என்றால் இப்பயும் இவருக்கு ஒண்ணு சும்மா இருக்கலாது, எடுத்தவருக்கு இப்பயும் சும்மா இருக்கலாது, இந்த வாரிசுகளும் இல்லை, அவங்க எங்க போயிட்டாங்க யாரு எங்க ஒண்ணுமே தெரியாது. இல்லாது நடந்தது வெளிநாட்டுல அவர்கள் தேடி போறது என்றது இப்ப சாத்தியம் இல்லை. இப்ப என்ன செய்யறது? இப்பயும் சும்மா இருக்க இயலாது. இப்ப என்ன செய்யணும் என்றா, அந்த அமௌண்ட் அல்லது அந்த பொருள் இருக்குது, அந்த பொருளை அவருக்காக அவருடைய பேர்ல சதக்கா கொடுத்து போட வேண்டும். அவருக்கு நன்மை போய் சேரட்டும் என்ற நீயத்தில் அவருடைய பேரில் அதை சதக்கா கொடுக்க வேண்டும். இப்பதான் இவர் அந்த பொறுப்பிலிருந்து நீங்கலாம். கண்ணியமான சகோதரிகளை, ஒவ்வொருத்தண்ட வாழ்க்கையும் எடுத்து பார்த்தா எங்களுக்கு பல விதத்தில், நாங்கள் ஒரு காலத்தில் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், மதரசாவுக்கு போயிருக்கிறோம், குடும்பங்கள் இருந்திருக்கிறோம், வியாபாரத்தில் இருந்திருக்கிறோம், உத்தியோகங்கள் பார்த்திருக்கிறோம், எங்கெங்கயோ எங்களோட தவறுகள், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தவறுகள் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் தேட வேறும் யோசிக்கும், நான் இந்த வருஷத்துல என்னென்ன தவறு செஞ்சேன், நான் இங்க இருக்கிற நேரத்துல என்னால என்ன நடந்தது, நான் ஸ்கூல்ல இருக்கிற நேரத்துல எனக்கு என்ன நடந்தது, நான் அந்த கடையில வேலை செஞ்சிருக்கிறேன் அப்ப எனக்கு என்ன நடந்தது, ஒவ்வொன்றையும் யோசிக்கும். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு இப்படியான ஒரு யோசிக்கிற கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் தௌபாவுடைய அந்த சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான். கவலை இல்லாமல் இருக்கிறது என்றது சும்மா மன்னிப்பை கொண்டு வந்து சேர்க்க மாட்டாது. அதனால ரமலான் என்றது இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். யாரும் இதுக்கு வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துணிஞ்சு முடிவெடுக்க வேண்டும். இதில் யாரும் யாரிடத்திலே மன்னிப்பு கேட்கறதுக்கு உலகத்தில் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டவங்க ஆஃபரத்தில் கேவலப்பட வேண்டி வரும். அதனால உலகத்திலேயே நாங்கள் துணிஞ்சு இந்த முடிவுகளை நாங்கள் எடுக்க வேணும். யார்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணுமோ தாராளமாக போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். உங்களோட விஷயத்தில் நான் நிறைய தப்பாக பேசியிருக்கிறேன், நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. உலகத்தில் எங்களுக்கு நெருப்புகள் உண்டாயினாலும் பரவாயில்லை, எனக்கு ரப்பிடத்தில் மன்னிப்பு கிடைக்க வேணும், நான் ஆகரத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக பெற்றோர்களுடைய விஷயங்கள், பெற்றோர்களுடைய விஷயங்களில் புறப்பாடுகள் நடந்திருந்தால் கண்ணியமான சகோதரர்களே, அங்கே போய் மன்னிப்பு கேட்கறதுல நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கிடக்கூடாது. தாய் தகப்பனுடைய கண்களில் கண்ணீரை வடிக்க வச்சுட்டு உலகத்தில் சந்தோஷமாக இருந்தவங்க யாரும் இல்லை. தாய் தகப்பனுடைய ஹக்குகள் மிக அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மிக முக்கியமானது. தாய் தகப்பனுடைய ஹக்குகள் சில நிறைய செலவழிக்கிறாங்க தனக்கும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கும், தனக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க. மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற நேரத்தில் அவர் அதை தன்னுடைய செலவு மாதிரி பார்க்கிறார். இவங்களுக்கு நான் செலவழிக்காட்டி யாரப்பா செலவழிக்கிறது, ஏண்ட பிள்ளைதானே, ஏண்ட பிள்ளைக்கு நான் தானே செலவழிக்கணும், மிக அதிகமாக செலவழிக்கிறோம். ஆனால் தாய் தகப்பனுக்கு செலவழிக்கிறது என்று வரும்பொழுது நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. இப்போ நிறைய நிறைய கருத்துக்களும் நிறைய கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ள வருது. பாப்பாக்கு ஏன் நான் கொடுக்க வேணும், அவர்கிட்ட நிறைய இருக்குதுதானே. உம்மாக்கு ஏன் கொடுக்க வேணும், அவன் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறா, பெரிய நானாவும் கொடுக்குறாட்டானே, தாத்தாவும் அனுப்புறாதானே, நான் ஏன் கொடுக்க வேணும். கண்ணியமான சகோதரர், அவர்களிடத்துல செல்வம் இருக்கிறது, அவர்களுக்கு நிறைய வாரது, அவங்க சேர்த்து வச்சு இருக்கிறது, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு கொடுக்கிறது அது என்னுடைய தேவை, என்னுடைய தேவை. அவர்களுடைய அன்பு எனக்கு தேவை, அவர்களுடைய துஆ எனக்கு தேவை. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, தாய் தகப்பனுடைய முகத்தை பார்த்து அன்பாக, எதுவும் பேச தேவையில்லை, ஒரு அன்போடு அவர்களும் அவர்களுடைய முகத்தை ஆசையோடு அன்போடு பாருங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். நாங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூலியா, சும்மா வாப்பாட முகத்தை உம்மட முகத்தை அன்பாக பார்க்கறது, சிரிச்சு கொண்டு பார்க்கறது, இதுக்கு இவ்வளோ பெரிய கூலியா என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அனைத்தையும் நன்கு அறிந்தவன். அது சின்ன ஒரு விஷயம் இல்லை. எத்தனையோ பேருடைய அனுபவங்களை பார்த்தா நிறைய பேர்களோட நண்பர்களோட எல்லாம் சிரிச்சு பேசுவாங்க, முகத்தை பார்த்துக்கொண்டே இருப்பாங்க, சொல்லுவாங்க கூட முகத்தை பார்த்துக்கொண்டே இருக்கணும் மாதிரி இருக்குது என்று சொல்லுவாங்க வெளியில. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கூட வாப்பாவோட பேசுகிற நேரத்தில் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு மனசு இடம் கொடுக்காது, கஷ்டம். அம்மா வாப்பாவோட பேசக்குள்ள அது சிரிப்பு முகத்தில் மலர்ச்சி என்றது வரமாட்டாது சில ஆட்களுக்கு, கஷ்டம் அது. அதனாலதான் இவ்வளவு பெரிய கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பனுடைய முகத்தை பார்க்கறது இபாதத், இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது என்று சொன்னா அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்குரிய ஹிதுமத்துகளை செய்யறது என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு சஹாபி ஒரு மனிதர் வாரார், யார் ரசூலல்லாஹ் அவங்களோட ஜிஹாதுக்கு போறதுக்கு நான் வந்திருக்கிறேன். கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மா வாப்பாவை எந்த நிலையில விட்டு வந்தீங்க, நீங்க வரக்குள்ள என்ன செஞ்சு கொண்டிருந்தா? சொன்னார், தரக்து ஹுமா அயப் கியான், நான் வர்ற இடத்துல ரெண்டு பேரும் அழுகிறாங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்ஹப் இலைஹிமா ஃபஅத்ஹிகுஹுமா கமா அப்கைதஹுமா, திரும்பி போங்க நீங்க அவங்க அவங்கள அல வைத்தது மாதிரி இப்ப நீங்க போய் சிரிப்பு ஊட்டுனா அவங்கள சிரிக்க வைங்க, அவர்களை சிரிக்க வச்சு பார்க்க வேணும். எத்தனையோ பெற்றோர்கள் இடத்துல மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்குது, இந்த மகன் எல்லாரோடய நல்லா பழகிறான், எல்லாரும் மகனுடைய அகலாக்க பத்தி பேசுறாங்க, மகனோட எல்லாரும் நெருங்கி பழகிறாங்க, அந்த மகன் இவ்வளோ மக்களோட தமாசாக பேசுறான், சிரிக்கிறான், இவ்வளோ நேரம் பேசி கொண்டிருக்கிறான், தாய் தகப்பன் யோசிக்கிறாங்க இவன் என்னோட ஏன் வந்து இப்படி பேசுறதில்ல, ஏன் என்னோட இவ்வளோ பேசுறதில்ல. சின்ன பிள்ளைகள் எப்பயும் விரும்புவாங்க பெரிய ஆட்கள் அவங்களோட கொஞ்சி விளையாட வேணும். பெற்றோர்களுக்கு வயது முதிர்ந்து போகும் பொழுது அவர்களுடைய தேவையும் அதுதான், அவங்களும் விரும்புறது அதைத்தான். குழந்தைகள் அதை கொடுக்காம இருந்துடக்கூடாது. அவர்களுக்கு செலவழிக்க கிடைக்கிறது என்று சொன்னா ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கணும். ஒருவருக்கு நல்ல ஒரு வயசு வந்துருச்சு, சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு, இந்த நேரத்தில் உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, இது இவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஸ்பெஷலான நியமத், மிக விசேஷமான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பெற்றிருக்கிறார். சொர்க்கத்துக்கு லேசாக போறதுக்குரிய ரெண்டு வழிகளை அல்லாஹு தஆலா அவருக்கு வச்சிருக்கிறார். இப்ப செலவழிக்கிறது கஷ்டம், பார்க்கறது கஷ்டம், போறது கஷ்டம். கண்ணியமான சகோதரிகளை, இது பெரிய ஒரு ஒரு துர்ப்பாக்கியத்தனம் இது. ஒரு ஆலிம் சொல்றார், பெரிய மனிதர் அவர்கள் எழுதுறாங்க, அதாவது ஒரு குழந்தைய பெறுறதுக்கு தாய் பண்ற கஷ்டத்தை அல்லாவே குர்ஆன்ல வர்ணிக்கிறான். அல்லாவுக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை மனிதர்கள், ஆனாலும் அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்தவர். அவன் சொல்றான், ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்ஹு குர்ஹா வ ஹம்லுஹு வ ஃபிஸாலுஹு 30 ஷஹரா. குர்ஆனுடைய ஆயத் இதெல்லாம். மிக கஷ்டத்தோட தாய் தன்னுடைய வயிற்றில் அந்த குழந்தைய அந்த மகனை சுமந்தாள், மிக கஷ்டத்தோட பெற்றெடுத்தாள், அதுக்கு பின்னால பால் குடிக்கிற காலம், ரொம்ப கஷ்டப்பட்டா, 30 மாசங்கள் கஷ்டப்பட்டா, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வர்ணிச்சிருக்கிறான். சொல்றாங்க, அல்லாஹு தஆலாவே வர்ணிக்க கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை உனக்காக சுமந்த அந்த தாய்க்கு நீ மாதாந்தம் சம்பாதிக்க கூடிய பணத்திலிருந்து 10ல் 1 கொடுக்கிறது இது நிச்சயமா? மாதாந்தம் நீங்க சம்பாதிக்கிற பணத்திலிருந்து 10ல் 1 உமாவை கொடுக்கிறது இது மிச்சமா என்று கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, தாய் தகப்பனுடைய விஷயங்கள்ல ஹக்குகள்ல புறப்பாடு நடந்திருந்தால், சகோதரர்கள் மிக நெருங்கிய உறவினர்களுடைய விஷயங்கள்ல புறப்பாடு நடந்திருந்தால், ரமதான் ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். அவர்கள்ட்ட போறது நாங்க மன்னிப்பு கேட்க வேணும், உமாவை சந்தோஷப்படுத்த வேணும், பாப்பாவை சந்தோஷப்படுத்த வேணும். பாப்பாக்கு தேவையில்லான மகனுக்கு பாப்பாவுடைய சந்தோஷம் தேவை. ரிவர் ரப் தி ரிவல் வாலித் சொன்னாங்க, ரப்புடைய பொருத்தம் உங்களுக்கு வேணுமா? ரப்புடைய பொருத்தம் பாப்பாவுடைய பொருத்தத்தில் இருக்குது. பாப்பாட்ட போய் சொல்லணும், பாப்பா நான் இன்றைக்கு டைம் எடுத்து வந்திருக்கிறேன், உங்களோட காலை ஊண்ட போறேன், உங்களுக்கு கொஞ்சம் மசாஜ் செய்ய போறேன், உமா நீங்க காலை நீட்டுங்க, நான் உங்களோட காலை மசாஜ் பண்ண வேணும். வானம் வானம் மகனே தேவையில்லை, நான் இல்லை உங்களுக்கு தேவையில்லைதான், நானும் எனக்கு தேவை. தாய் தகப்பனுடைய துவாக்கள் இந்த விதமான திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த துவா மனசிலிருந்து வர வேண்டும். அதை எப்படி சம்பாதிக்கிறது ஒரு மகன்? அதற்கு திட்டமிட வேண்டும். எப்படி எப்படி என்னுடைய வாப்பாவுடைய துவாவை எனக்கு எப்படி சம்பாதிக்கலாம், என்னோட உம்மோட துவாவை எனக்கு எப்படி சம்பாதிக்கலாம்? சின்னதை கொண்டும் திருப்திப்படக்கூடியவங்க, ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தாலும் சந்தோஷப்படக்கூடியவங்க, அன்பளிப்புகள் நிறைய கொடுக்க வேண்டும். பாப்பாக்கு நிறைய இருக்குது, பாப்பாக்கு வசதி இருக்குது, எனக்கு நிறைய யோசிக்கிறது, பாப்பாக்கு ஏன் நான் எப்படி ஒரு போனை கொடுக்க வேணும், வாப்பக்கு ஐபோன் எதுக்கு, வாப்பக்கு இந்த போன் எதுக்கு, வாப்பக்கு இதை நான் கொடுக்க வேணும், வாப்பக்கு இவ்வளோ இருக்குது தானே, வாப்பக்கு ஏன் நான் ஜுப்பா வாங்கி கொடுக்க வேணும், வாப்பக்கு ஏன் நான் ஷர்ட் வாங்கி கொடுக்க வேணும், வாப்பக்கு ஏன் நான் சாரம் வாங்கி கொடுக்க வேணும். கண்ணியமான சகோதர, அன்பளிப்பு என்றது தேவை இருக்குதா இல்லையா என்றதை பார்த்து கொடுக்கிறது இல்லை, அன்புக்காக கொடுக்கிறது. அன்பளிப்புகள் கொடுத்து கொள்ளுங்க, உங்களுக்கு இடையில சொன்னார்கள் அன்பு உண்டாம், ஹதியாக்கள் நிறைய கிஃப்டுகள் நிறைய கொடுத்துக் கொள்ளுங்க, அன்பு உண்டாகும். சந்தர்ப்பம் ரமபான், எல்லாரையும் நாங்கள் சந்தோஷப்படுத்தோம், எல்லாருடைய மன்னிப்பையும் நாங்கள் பெற்று ஒரு பூர்த்தியான தௌபாவை மஃபிரத்தை பாவ மன்னிப்பை நாங்கள் பெற வேணும். அதனால இது வெறும் ஒரு பயான் அல்ல, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம், இது பிற்படுத்தக்கூடிய விஷயமும் இல்லை. ஹக்குகளில் குறைபாடுகள் செஞ்சுருந்தா இப்பிலிருந்தே யோசனை பாருங்கள், குடும்பங்களில் போய் பேசுங்க, நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம் இப்படி செஞ்சிட்டோம், மருமகண்ட விஷயத்தில் இப்படி நடந்தது, மகளிட விஷயத்தில் இப்படி செஞ்சிட்டோம், மகனுடைய விஷயத்தில் இப்படி செஞ்சிட்டோம், நானாவுடைய விஷயத்தில் இப்படி நடந்தது, என்ன செய்யறது, என்ன செய்யலாம். குளமாக்களோட கேட்க வேண்டிய விஷயங்களாக இருந்தால் அவர்கள்ட்ட அணுகி கேட்டு அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார், பெரிய அளவில் வியாபாரம் செஞ்சு மிச்சம் முன்னுக்கு வந்தவர், வந்து சொன்னார், வராசத்துடைய விஷயத்தில் எனக்கு இது தவறு நடந்துட்டு, நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எல்லாம் அவருடைய இதில் சேர்ந்துட்டு இப்போ என் மனசு விடுவதில்லை, நிறைய பயானங்களை கேட்டு என் மனசு விடுவதில்லை, நான் வீட்டில் முடிவெடுத்துட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய முழு சொத்துக்கள், சொந்த வீடு இருக்கிற வீடு இருக்குது, எத்தனையோ கோடி ரூபா பொறுமதியான வீடு, வியாபாரம் இருக்குது, பெட்டால கடை இருக்குது, அவ்வளவையும் நீங்க கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்திருக்கிறேன். ஒரு முடிவு தாங்க, உண்மையில அது பிரிக்கப்பட வேண்டிய சொத்துக்கள். கண்ணியமான அல்லாஹ் தஆலா அவர் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால அவருக்கு மிக அழகான சாதகமான ஒரு முடிவை அல்லாஹ் தஆலா எல்லாருடைய திருப்தியோட மேம்படுத்தி கொடுத்தார். முதலாவது நாங்கள் முன்னுக்கு வரவே, இந்த விஷயத்தில் மனைவிட பேச கேட்கறது, பிள்ளைகளிட பேச கேட்கறது இல்லை, நான் என்ற ஆகிரத் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் குற்றவாளியாக கூடாது என்றதை முன்னால வச்சு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்க வேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மஃபிரத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு காட்டி அதற்குரிய தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தந்து மஃபிரத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.